கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே தேவனுடைய சமூகத்திலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, கோத்தகிரி மற்றும் குன்னூர் பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளும் புதிதாக உடன்படிக்கை செய்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் கூட எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட தெரிவித்து கொண்டு, இன்றைக்கும் கூட ஒரு அருமையான ஒரு பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடத்துக்கு உங்களுடைய உதவி கூட ரொம்ப அவசியமாக இருக்குது. என்ன பண்ணணும், என்ன பண்ணிடக்கூடாதுங்க? தூங்கணுமா? தூங்கிடக்கூடாது. அடுத்து நீங்கள் யாரும் தூங்க மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்கிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு உதவி அவங்கள மட்டும் அப்பப்போ என்ன பண்ணிடுங்க, தட்டி விடுங்க. நீங்கள் தூங்கவே மாட்டீங்க, நீங்கள் யாரும் தூங்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க என்ன ஆகிடுவாங்க, என்ன நைட்டு எத்தனை மணிக்கு படுத்தாங்க, எப்படி தூங்கினாங்க, எவ்வளோ டயர்டில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்குவாங்க. அதை மட்டும் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, என்ன பண்ணுங்கள், அவங்கள மட்டும் நீங்கள் தட்டி எழுப்பிடுங்க, சரிங்களா? சரி, நாம் இப்போ பாடத்துக்குள்ளே நம்ம போயிடலாம். சங்கீதம் 139:23-24 வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நாம் பாடம் பார்க்க போகிறோம். மீண்டும் சீர்தூக்கி பார்த்தல் வசனம் நம்ம வாசிடலாம். சங்கீதம் 139:23-24.
தேவனே,
என்னை ஆராய்ந்து
என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து
என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும்.
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு கன்வென்ஷனாக இருந்தாலும் இது ஒரு வருடத்தினுடைய முடிவு பகுதிகளில் நாம் இருந்துட்டுருக்குறோம். அப்போ ஒரு வருடத்தினுடைய முடிவு பகுதி அப்படிங்கும்போது அது கூட நம்மளை சீர்தூக்கி பார்க்கறது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு வருட காலமாக நாம் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கறது, நம்மளை நாமளே சீர்தூக்கி பார்க்கறது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுனால தான் இந்த சப்ஜெக்டை கூட நம்ம ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி, ஏன் பிரதர் நம்மளை சீர்தூக்கி பார்க்கணும், ஏன் சிஸ்டர் நம்மளை சீர்தூக்கி பார்க்கணும்? நல்லா உடன்படிக்கை பண்ணோம் ஆண்டவருக்கு, உண்மையாக நல்ல விதமாக வந்துட்டுருக்குறோம், சபை ஐக்கியத்திலெல்லாம் கலந்துக்கிறோம், நல்லா தான் வேதத்தை வாசிக்கிறோம், நல்லா தான் தேவனுடைய காரியங்களை கலந்துக்கிறோம், முடிந்தால் தேவனுடைய கிருபையில் நல்லா ஊழியங்கள் கூட நம்ம செஞ்சிட்ருக்குறோம், எதுக்கு நம்மளை சீர்தூக்கி பார்க்கணும், அப்படியே போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அநேக நேரங்களில் நாம் நல்லது தேவனுக்கு பிரியம் அப்படின்னு நினச்சி செய்கிற அநேக காரியங்கள் தேவனுடைய பார்வையில் சரியில்லாமல் போயிடும். நான் சொல்ல வர அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா? நிறைய நேரங்களில் நாம் நல்லதுன்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம், இது தேவனுக்கு ரொம்ப பிரியம்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் அது தேவனுடைய பார்வையில் அது ஆகாததாக இருந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, சரிதானே நான் போயிட்டுருக்கிறது, ஆவிக்குரிய காரியங்கள் தான், தேவனுக்கு பிரியமான காரியங்களை நான் படித்து கேட்டது தான், ஆனால் இதை சரியாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு நம்மளை வேதத்தில் ஒப்பிட்டு, ஏன்னா இது ஒரு கண்ணாடி. அப்போ இந்த கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தை பார்க்கும்போது நம்ம முகம் தெரியுதோ இல்லையோ ரொம்ப அழகாக இன்னொன்று தெரியும், என்னங்க, நம்ம இருதயம். இந்த கண்ணாடியில் அழகாக தெரியும் நம்மளுடைய இருதயம் எவ்வளவு கோணலும் மாறுபாடுமாக இருக்குது, எவ்வளவு ஒரு மாயமாலமாக நயவஞ்சகம் நிறைந்ததாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிக்கக்கூடிய ஒரு அருமையான கண்ணாடியாக இந்த வேதம் இருக்கிறதுனால, வேத வெளிச்சத்தில் நம்ம நல்லா தான் ஓடிட்டுருக்குறோம். இருந்தாலும் நம்மளை ஒரு விஷய சீர்தூக்கி பார்த்து ஏதாவது குறைகள் பிழைகள் இருந்துச்சுன்னா நம்மளை சரி செஞ்சு ஓடும்போது இன்னும் கூட அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். அதனால தான் நம்ம பார்க்குறோம் அநேக நேரங்களில் ஆவிக்குரிய காரியங்களில் நாம் நல்லது தேவனுக்கு பிரியம்னு நினச்சி செய்கிற காரியம் தேவனுடைய பார்வையில் ஆகாததாக இருந்துடும். அதனால தான் நிறைய சகோதர சகோதரிகள் உடன்படிக்கை செஞ்சு உள்ளே வந்த உடனே கேட்குற அவங்க அநேக வார்த்தைகள், ஃபாலோஅப் கேட்கும்போதே கேட்குற அநேக வார்த்தைகள், நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னா ஊழியம் செய்யணும். அதில் விசேஷமாக நம்ம சொல்லுகிற வார்த்தை பலி செலுத்தணும் அப்படிம்போம். அதுக்கு எந்த வசனத்தை ஆதாரமா அதிகமா சொல்லுவோம்னா ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
இந்த வசனம் தெரியாதவங்க நம்ம யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த வசனத்துல ரொம்ப டச்சான பகுதி எதுங்க? ஃபர்ஸ்டே போட்டுறாதீங்க. இதில் ரொம்ப நம்மளை ரொம்ப டச் பண்ணக்கூடிய வார்த்தை அதில் எதுங்க? அப்படி இருக்கவா, சகோதரரே வா, நீங்களா, எந்த வார்த்தை? ஒருத்தர் அப்படி இருக்கேன்னு சொல்லி இன்னொருத்தர் சகோதரன்னு சொல்லி அப்படியே வந்தோன்னு வைங்களே, எல்லா வார்த்தையும் சரியாயிடும். அதில் எது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைனா, நம்ம ஜீவ பலியாக செலுத்தணும், அது புத்தியுள்ள ஆராதனை. அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு, என்ன தெரியுங்களா? தேவனுக்கு பிரியமான. நம்ம எல்லாரும் ஜீவ பலி செலுத்த வந்துட்டோம், நம்ம எல்லாரும் பலி செலுத்துறது ரொம்ப வாஞ்சையாகிருக்கிறோம். ஆனால் அதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அது தேவனுக்கு பிரியமா இருக்கா? அதனால தான் இங்கே பவுல் சொல்லிட்டாரு, பலி செலுத்துறது நல்ல விஷயம்தான், ஊழியம் செய்கிறது நல்ல விஷயம்தான், ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம செய்கிறது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆமா, நாம செய்யற நல்ல விஷயம் எல்லாமே அதுல தேவனுக்கு பிரியம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கூட நியாயப்பிரமாணங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படி ரொம்ப நடக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் தேவன் அவங்களை பார்த்து சொன்னார், என்ன அப்படின்னா, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமா, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் தான். இவங்க தான் என் துதியை சொல்லி வருவாங்கன்னு கூட சொன்னார் தான். ஆனால் இதே தேவன் தான் இன்னொன்று கூட சொன்னார். வாசிங்க, ஆமோஸ் 5:22-23.
உங்கள் தகன பலிகளையும்
போஜன பலிகளையும் எனக்கு
படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன்.
பாருங்க, இதத்தான் தேவன் தான் படைக்க சொன்னாரு. இன்னும் தேவனே தான் இப்ப சொல்றாரு, நீ அப்படியெல்லாம் செஞ்சா நான் என்ன பண்ண மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன். அப்புறம்
கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும்
நான்
நோக்கி பார்க்க மாட்டேன் உன் பாட்டுகளின் இறைச்சலை
துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், இஸ்ரேலின் துதிகளுக்குள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், துதிக்கு பாத்திரரான தேவன் என்ன சொல்றாரு?
உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று.
உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று.
உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன்.
உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். கேசியோ சவுண்டா எனக்கு வேண்டாம், பாட்டா ஐயோ வேண்டாம். எதுக்கு ஆண்டவர் இப்படி சொல்றாரு? ஆண்டவர் தானே கேட்டாரு, ஏன் இப்ப வேண்டாங்கிறாரு? நம்ம கவனிக்கணும். அப்ப நல்ல விஷயம்தான், ஆனா ஒரு சில காரணங்கள் நிமித்தம் அது தேவனுடைய பார்வையில ஆகாததா ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏசையா 1:11 இருந்து வாசிக்கலாம்.
உங்கள் பலிகளின் திரள் எனக்கு
பலி செலுத்த சொன்னதே தேவன் தான். ஆனா இப்ப கேக்குறாரு, உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு?
உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்?
இப்படி மிதிக்கணும்னு கேட்டது யாரு? கர்த்தர் தானே. ஆனா இப்படி மிதிக்கணும்னு கேட்டது யார்? அதுலதான் அங்க கவனம் இருக்கு. இது மிதிக்க சொன்னதெல்லாம் தேவன் தான், ஆனா இப்படி மிதிக்கிறீங்களே எப்படி? அங்கதான் விஷயம் இருக்குது. நீங்க செய்கிறதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இருக்குது, ஆனா அதுல இப்படியும் இருக்குது. அது என்ன இப்படி? அதுதான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இப்படி மிதிக்கணும்னு உங்களை கேட்டது யாரு?
இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம்.
தயவு செஞ்சு வீண் காணிக்கைகளை கொண்டு வராதீங்க.
தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாய் இருக்கிறது.
அதை பார்த்தாலே எனக்கு அருவறுப்பாய் இருக்குது. வெறுப்பு அருவறுப்பு, வித்தியாசம் தெரியும் இல்லைங்களா? அருவறுப்பாய் இருக்கிறது.
நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன்.
சகிக்க மாட்டேன்.
உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன்.
இழைத்து போனேன். அப்ப பாத்தீங்கன்னா, பலி செலுத்துறது, ஜெபம் பண்றது, துதிக்கிறது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா நம்மளை சரி செய்யாம, நம்மளை சீர்தூக்கி பார்க்காம, நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்காம நாம இதையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம்னா, நாம நம்மளுடைய திருப்திக்கு சகோதர சகோதரிகளுடைய பார்வைக்கு நாம நல்லா ஊழியம் செய்யறவங்களா, நல்லா தேவனுடைய பிள்ளைகளா, என்ன சொல்லணும்னா ஒரு புது சிருஷ்டி போல தெரிஞ்சிடலாம். ஆனா தேவன் அதை அங்கீகரிக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா ஆயிடும். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்றாங்க, ரொம்ப பெருமையா இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எங்களை போல தேவனை தெரிஞ்ச ஜனங்கள் யாருமே இல்லை, எங்களை போல நியாயப்பிரமாணம் பெற்ற ஜனங்கள் யாருமே இல்லை. நாங்கள் எவ்வளவா தேவனை தெரிஞ்சிருக்கிறோம் தெரியுமா, பக்கத்துலலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் யாரை பற்றி தெரியும், பிதாவாகிய தேவனை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும், இப்படி ரொம்ப பெருமையாக இஸ்ரேல் ஜனங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து என்ன தெரியுங்களா சொன்னார் அவங்கள பார்த்து, வாசிங்க யோவான் 8:44.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால்
உண்டானவர்கள். நீங்க உங்கள் பிதாவாகிய யாவே தேவனால் உண்டான ஜனங்கள் அல்ல, உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அது திருவிவிலியத்துல பாத்தீங்கன்னா, சாத்தானே உங்கள் தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். ஏன் அப்படின்னா, தேவன் தேவன் வாயில 100 தடவை சொல்லிக்கிறவங்களுடைய கிரியைகள் பார்த்தா முழுக்க முழுக்க சாத்தானுடைய கிரியைகளா இருக்குது. அதனால தேவன் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் சாத்தானே உங்கள் தந்தை. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் என்னமோ அவங்கள ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய கிரியைகளை பார்க்கும் போது அது தேவனுக்கு உகந்தது அல்லாத கிரியைகளா இருந்துருச்சு. அப்ப இன்னைக்கு நாம கூட மகா பரிசுத்தமான சத்தியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லிக்கிறோம், யாவே தேவனை தெரிஞ்சுக்கிட்டோம், மற்றவங்க எல்லாருமே வேசி பிள்ளைகள், அப்பா பேர் தெரியாத வேசி பிள்ளைகள், ஆனா நாங்கள் அப்பா பேரை தெரிஞ்சிருக்கிற ஜனங்கள்னு நம்மளை நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா எல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்தான், ஆனா நம்மளுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கை முறை தேவனுடைய நாமம் மகிமைப்படுற மாதிரி இருக்கா, நம்முடைய வாழ்க்கை முறை தேவனுடைய வார்த்தை மகிமைப்படுற மாதிரி இருக்குதா. அப்ப இது போல நம்மளுடைய கிரியைகளும் தேவன் மகிமைப்படுற மாதிரி இருந்துருச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா போலீஸ்காரர் புள்ள திருடனாக இருந்தா என்ன அந்த அப்பாவுக்கு அதனால பெருமை இருக்க போகுது, எங்க அப்பா போலீஸ்காரன் அவர் சொல்லிக்கிட்டு அலைகிறதுனால அந்த அப்பா சந்தோஷப்பட்டுருவாரா, அந்த அப்பா பெருமைப்பட்டுருவாரா, என் பிள்ளை என்னவா என்ன பெருமைப்படுறது தெரியுமா, நான் நல்ல ஒரு நேர்மையுள்ள போலீஸ்காரன்னு சொல்லிக்கிறான், ஆனா அவன் திருடனாக இருந்துட்டானா, என்ன பிரயோஜனம் இருக்கு இல்லைங்களா. அப்ப தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாம இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நம்மளுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்குது. தீத்து 1:16.
அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள்.
அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று வெறும் வாயில தான் அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்க்கும் போது
கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள்.
அவர் எங்க தெய்வமே இல்லை, யாவே தெய்வமா, அவர் எங்க அப்பாவா, யார் சொன்னது, கிரியைகளினாலே என்ன பண்றாங்களா, மறுதலிக்கிறார்கள். அப்ப ரொம்ப யோசிக்கணும் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆவிக்குரிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், ஆனா அது தேவனை மகிமைப்படுத்ததா, தேவன் அதுல சந்தோஷப்படுகிறாரா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அருமையான உதாரணங்கள் இருக்கிறாங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப், இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வேதம் சொல்லுது, எபிரேயர் 11:13 வாசிக்கலாம்.
இவர்கள் எல்லாரும்,
இவர்கள் எல்லாரும் அப்படின்னா முற்பிதாக்கள், இவங்க எல்லாரும்
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு,
இவங்களுடைய வாழ்க்கை முறை அங்க சொல்லிட்டு வராரு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்தாங்க இவங்க பூமியில,
விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால்
இவங்களுடைய வாழ்க்கை முறை அங்க சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இவங்க வாழ்ந்ததுனால, ஆகையால்
தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை.
தேவன் அவங்களுடைய தேவன் சொல்லிக்கிறதுக்கு என்ன பண்ணலையா, வெக்கப்படலையா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறாரு, ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்க்கிறாரு, யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கிறாரு. அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு நான் இவங்களுடைய தேவன் சொல்லிக்கிறதுக்கு தேவன் என்ன படலையா? வெக்கப்படலையா? இதை நம்ம பல அழகா பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு முதல் முதல் தேவன் தரிசனமாகி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துறார் பாருங்க, தன்னை ஆதியாகமம் 17:1
ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாயி,
ஆபிரகாமுக்கு இப்ப தரிசனமாயிட்டு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். தான் யாருன்னு வாசிங்க,
நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இதுவரைக்கும் என் பேரை நான் யாருகிட்டையும் சொன்னதுல முதல் முதல் ஆபிரகாம் உங்ககிட்ட தான் நான் என் பேரை சொல்றேன். நான் யார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டார். அதுக்கப்புறம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறாரு, அப்படியே உச்சு குளிர்ந்துருச்சு. இப்ப என்ன பண்றாருன்னா, ஈசாக்கு கிட்ட தன்னை அறிமுகப்படுத்துகிறாரு தேவன். எப்படி தெரியுங்களா அறிமுகப்படுத்தினாரு? எப்படி அறிமுகப்படுத்தி இருக்கணும்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் அறிமுகப்படுத்தியிருக்கணும். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுங்களா? ஆதியாகமம் 26:24
அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன்.
ஆபிரகாமின் தேவன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படல, சர்வ வல்லமையுள்ள தேவன் தான். அந்த பேரை சொல்லிக்கிறதுல தான் அவருக்கு பெருமை புகழ்ச்சி எல்லாமே இருக்குது. ஆனா இப்ப என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு, நான் ஆபிரகாமின் தேவன் சொல்லிக்கிறதுல வெக்கப்படலையா, ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாராம். இப்ப அடுத்து ஈசாக்குடைய வாழ்க்கையை பாக்குறாரு. யாக்கோபு கிட்ட எப்படி தெரியுங்களா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரு, நான் சர்வ வல்லமையுள்ள ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு வெளிப்படுத்திக்கிட்டாரான்னா, யாக்கோபு கிட்ட எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஆதியாகமம் 28:13
அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர்.
இங்க வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, ஆபிரகாமையும் ஈசாக்கையும் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அவர் வேற எந்த வகையிலையாவது தன்னை அறிமுகப்படுத்த, அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், நான் தான் இந்த பூமி எல்லாத்தையும் உண்டாக்குனவர், எனக்கு இருக்கிற சர்வ வல்லமை அதுக்கு அளவே இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கலாம். சாதாரண மனுஷன் ஆபிரகாம், அந்த சாதாரண மனுஷனுடைய பேரை, சாதாரண மனுஷன் ஈசாக்கு, இவருடைய பேரை சொல்லி தன்னை என்ன பண்ணிக்கிறாரா, தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு தேவன் வெட்கப்படலையாம். இப்ப கடைசியா மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அந்த எகிப்து தேசத்துல எப்படி, சாரி அந்த வனாந்தரத்துல வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. யாத்திராகமம் 3:15
மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று.
இங்க தன்னை அறிமுகப்படுத்தும் போது அந்த மூணு பேருடைய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்தார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவங்களுடைய பெயரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதுல தேவன் என்ன பண்ணல, ஜீவன் இருக்கணும் சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஜீவனுக்குரிய வார்த்தைகளை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து தன்னை அவங்க பேரை சொல்லி சொல்லிக்கிறதுல தேவன் வெட்கப்படலை. இன்னும் மேலே எப்படி சொல்றாரு பாருங்க, வாசிங்க சிஸ்டர். பிதாக்களுடைய தேவனாகிய, அதாவது யாக்கோபின் தேவனுமாகிய உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்வாயாக.
என்றைக்கும் இதுவே என் நாமம்,
என்றென்றைக்கும் இதுவே என் நாமம். பாருங்க, அந்த ஒரு பேரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு இப்ப சொல்றாரு, எப்பவுமே இதுதான் என்னுடைய பேர். ஏன்னா அந்த பேரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதுல தேவன் அவ்வளவு சந்தோஷம் ஆயிட்டாரு.
தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம்.
என்ன பிரஸ்தாபம் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? என்னை மகிமைப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப இந்த வார்த்தை சொல்லி என்னை மகிமைப்படுத்துங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தாவேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க எந்த அளவுக்கு தேவன் இவங்களுடைய வாழ்க்கை முறைகளில் சந்தோஷப்பட்டிருக்கிறாரு. இப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நாம கூட அவர் அப்பாவா தொழுது கொள்கிறோம், அப்பாவா ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேரை சொல்லி நான் இவங்களுடைய தகப்பன்னு சொல்லிக்கிறதுக்கு சந்தோஷப்படுவாரா? இன்னைக்கு நம்மளுடைய கிரியைகளை பார்த்து, நம்ம வாழ்க்கை முறையை பார்த்து, நம்ம பேரை சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு அவர் ஆசைப்படுவாரா? அப்போ இதுதான் நாம் இங்கே பார்க்குறோம். முக்கியமான ஒரு காரியம், நம்மளை நாமளே சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சில காரியங்கள் நம்ம இதில் கவனிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோம், அதில் அநேகர் பல பல வருடங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு சிலர் ஒரு இன்னைக்கு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி, இன்னும் பல வருடங்களுக்கு முன்னாடி. இப்படி உடன்படிக்கை பண்ணி பல பிரயாசங்கள் எடுத்து நாம் இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கும் போது நம்ம நமக்குள்ள கேட்க வேண்டிய ஒரு சில கேள்விகள் இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என் ஓட்டம் சரியானது தானா? நான் சரியான பாதையில தான் ஓடிட்டு இருக்கேனா? அடுத்து, எந்த அளவுக்கு நான் அந்த இலக்கை அடைஞ்சிருக்கிறேன்? ஃபர்ஸ்ட் கேள்வி, என் ஓட்டம் சரியா ஓடிக்கிட்டு இருக்கேனா? அடுத்து, சரியான பாதையில தான் ஓடி? ஏன்னா நிறைய பேர் ஓட்டம் ஓடுவாங்க, ஆனா என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க பாதையில ஓடாம அடுத்தவங்க பாதையில ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை ஒரு வெளிநாட்டில் தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல, என்ன ஆச்சுன்னா ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க, அதில் ஒருத்தர் ஃபஸ்ட்டாலாக வந்துட்டார், ஆனால் ஓடி முடித்தவருக்கு என்ன கொடுக்கல அப்படின்னா பரிசு கொடுக்கல. ஏன் தெரியுங்களா? அவர் ஜெயிச்சது அடுத்தவருடைய கோட்டில் வந்து. அப்போ நிறைய நேரங்களில் அந்த ஓட்டம் ஓடுவாங்க, ஆனால் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க கோட்டில் ஓடாமல் இன்னொருத்தர் கோட்டில் ஓடிடுவாங்க. அப்போ நம்ம பார்த்துக்கணும், என் ஓட்டம் சரியா? சரியான பாதையில் தான் அந்த ஓட்டம் ஓடுறேன்னா, எந்த அளவுக்கு அந்த இலக்கை அடைஞ்சிருக்கிறேன்? அடுத்து, நான் செய்கிற இந்த ஆவிக்குரிய காரியங்களில் தேவன் பிரியப்படுகிறாரா? அப்போ இந்த காரியங்களை மனசில் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சில கேள்விகளை நம்முடைய வாழ்க்கையில் கேட்டு நம்மளை சீர்தூக்கி பார்க்க போகிறோம். அப்போ முதல் கேள்விக்குள்ளே நம்ம போயிடலாம். 2 கொரிந்தியர் 5:20.
ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம்.
அப்ப இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து. இங்க பவுல் தன்னை குறித்து சொல்லும் போது, நான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி அப்படின்னு கூட தன்னை சொல்லிக்கிறார். ஸ்தானாதிபதி அப்படின்னா என்னன்னா பிரதிநிதி, தூதுவர், அந்த மாதிரி சொல்லலாம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு நம்ம ஸ்தானாதிபதிகளா நம்மளை தேவன் அழைச்சிருக்கிறார். இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நம்மளை ஸ்தானாதிபதியா தேவன் அழைச்சிருக்கிறாரு, இந்த ஸ்தானாதிபதி அப்படிங்கிற நிலைமையில நாம இந்த பூமியில சென்ற நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு இருந்துச்சு, தேவன் மகிமைப்படுகிற விதமா? கேள்வி ரொம்ப பெருசா இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, தேவன் நம்மளை ஸ்தானாதிபதிகளாக அழைச்சிருக்கிறாரு, அந்த ஸ்தானாதிபதிங்கிற பொறுப்பை நம்ம கடந்த நாட்களில் எந்த அளவுக்கு நிறைவேற்றணும். அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த ஆவிக்குரிய ஸ்தானாதிபதியினுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு, உலக ஸ்தானாதிபதியை நம்ம எடுத்தோம்னா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு, இன்னைக்கு உலகத்தில் ஒரு ஸ்தானாதிபதி இருக்கிறார் அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் தன்னுடைய தேசத்துக்கு பெருமை சேர்க்கிற விதமாகவும், அவருடைய தேசத்தை பெருமைப்படுத்துகிற விதமாகவும் தான் அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் அங்கே இருக்கும். எல்லாம் இருக்கீங்களா? அதாவது, ஒரு ஸ்தானாதிபதி இந்த உலகத்தில் இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாமே அவருடைய தேசத்துக்கு பெருமை சேர்க்கிற விதமாக தான் இருக்கும். இப்போ இந்தியாவில் ஒரு ஸ்தானாதிபதி இருக்கிறாருன்னு வைங்க, மிஸ்டர் எக்ஸ் இருக்கிறார் ஸ்தானாதிபதியா, இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, இன்னொரு நாட்டுக்கு போறாருனாலோ இல்லை நம்ம நாட்டிலே இருக்கிறாருனாலோ, இவருடைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, அது இந்திய தேசத்துக்கு எப்படி இருக்கும்னா, பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். இதுதான் அந்த ஸ்தானாதிபதிக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பணி. அப்போ அவர் வெளிநாட்டுக்கு போனார்னா, அங்கே போய் அவர் வந்தாருனா, அப்போ அந்த தேசத்துலேருந்து ஒரு ஸ்தானாதிபதி வந்துட்டு போனார், அவர் இவ்வளோ ஒரு மதிப்பு மிக்கவர் அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்தாங்கன்னா, அது அந்த தேசமே பெருமைப்படுகிற விதத்தில் இருக்கும். அப்போ பாருங்க, ஒரு உலக பிரகாரமான ஸ்தானாதிபதி தான், ஒரு விழுந்து போன மனுஷன்தான், விழுந்து போன தேசம்தான், இதுக்கு அவர் பெருமை சேர்க்கிறதுக்கு அவர் அவ்வளோ ஒரு சரியான ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறாரு, ரொம்ப எச்சரிக்கையாக அவர் இருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு, சத்தியத்துக்கு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிற நாம இந்த பூமியில எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை முறை இந்த பூமியில ஸ்தானாதிபதி அப்படிங்கிற பொறுப்புல எந்த அளவுக்கு நம்மளுடைய ஜீவியம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது? அப்ப இன்னைக்கு உலகத்தார் மத்தியில, சகோதர சகோதரிகள் மத்தியில, மற்ற ஜனங்கள் மத்தியில நம்மளுடைய வாழ்க்கை முறை இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்குது? எப்படிப்பட்டதா இருக்கணும்? மத்தேயு 5:16.
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது.
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசமாயிருக்கணும். அது என்னது வெளிச்சம்? நம்மளுடைய வாழ்க்கை முறை. நம்ம வெளிச்சம் மற்றவங்க முன்னாடி பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டாண்ட் இருக்குது, இப்ப இதனுடைய வெளிச்சம் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி அதனுடைய பிரகாசத்தை கொடுக்குதோ அது போல நம்மளுடைய வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு முன்னாடி பிரகாசிக்கக்கூடியதா இருக்கணும். அப்போ ஒரு உலக ஸ்தானாதிபதி அவருடைய தேசத்துக்கு அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறாருன்னா ஒரு விழுந்து போன மனுஷன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளான நாம நம்முடைய வாழ்க்கை முறையை எந்த அளவுக்கு பிரகாசிக்கக்கூடியவர்களா நாம இருக்கிறோம். இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்தானாதிபதி என்ன பண்ண மாட்டாருன்னா அவர் ஒன்று சொல்லி இன்னொன்று செய்கிறவராக இருக்க மாட்டார். ஒருத்தர்கிட்ட ஒன்று பேசுவார், அதையே இன்னொருத்தர்கிட்ட போய் பேசும்போது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்காது. அவர் எந்த இடத்துல யார் மத்தியில் எங்கே எப்போ எப்படி பேசினாலும் அந்த வார்த்தை எல்லா இடத்துலையும் அப்படியே தான் இருக்கும். ஒரு சமயம் இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு வைங்க, அது அவருக்கு மட்டும் அவமானத்தை கொண்டு வராது, அவருடைய தேசத்துக்கே அவமானத்தை கொண்டு வரும். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை தேவனுக்கு ஸ்தானாதிபதிகளாக வச்சிருக்கும் போது நாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற மாதிரி வெளிச்சம் வீசக்கூடியவங்களாக இருக்கிறோமா, இல்லை தேவனுக்கு அவகீர்த்தி கொண்டு வருகிற வகையில் நம்முடைய வாழ்க்கை முறைகள் இருக்குதா? அப்போ நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம்? அதில் விசேஷமாக நம்ம பார்க்கும்போது என்னுடைய பேச்சு ஒன்று, என்னுடைய செயல் ஒன்றா இருக்குதா? இல்லை நான் போகிற இடத்தெல்லாம் என் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுவுக்கும் அவருடைய தெய்வீக திட்டத்துக்கும் கணக்கு சேர்க்கும் விதத்தில் என் பேச்சும் என் கிரியையும் இருக்குதா? இதை மொத்தமாக நம்ம பார்க்குறோம். நேற்று கூட பேனல் டிஸ்கஷனில் பார்த்தோம், இந்த ஸ்தானாதிபதி விசேஷமாக அவருடைய பொறுப்பை எங்கே தெரியுங்களா நிறைவேற்றணும். ஸ்தானாதிபதியெல்லாம் பிரதருங்க நேற்று ஒன்றுமே சொல்லலையே, புது சிருஷ்டின்னு சொன்னாங்க சரிங்களா. இப்போ அந்த புது சிருஷ்டிங்கிற அந்த பொறுப்பை முதலாவது அவர் எங்கே நிறைவேற்றணும் அதிகமாக? குடும்பத்தில் இல்லைங்களா? அப்போ வீடு தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அப்போ நம்மளுடைய சொந்த வீட்டில் நாம் இன்னைக்கு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த ஸ்தானாதிபதிங்கிற பொறுப்பே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா வீட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் வாசித்தோம் மத்தேயு 5:16 அந்த வெளிச்சம் எங்கே வீசணும்? மத்தேயு 5:15 மனுஷர் முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கணும். ஆனால் மனுஷருக்கு முன்னாடி நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே தெரியுங்களா பிரகாசிக்கணும்? அதுக்கு மேல் வசனம் பாருங்க 15.
விளக்கை கொளுத்தி மரக்கானால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்.
வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். முதலாவது மனுஷர்களுக்கு முன்னாடி பிரகாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விளக்கு எங்க தெரியுங்களா வெளிச்சம் கொடுக்கணும்? தன்னுடைய சொந்த வீட்டில் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை முறை தேவனுக்கு ஸ்தானாதிபதிங்கிற பொறுப்பை முதலாவது நம்ம வீட்டில் நம்ம எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறோம். ஏன் அப்படின்னா மற்ற இடங்கள்ல எல்லாம் நம்ம வேற விதமாக காமிச்சிடலாம், சபையில் நம்ம என்ன பண்ணிடலான்னா நடிச்சிடலாம், வெளி இடங்களில் நம்மளை நடிச்சிடலாம். ஆனால் நம்ம நடிக்க முடியாத ஒரே இடம் எது தெரியுங்களா? சிஸ்டருங்க கூட சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணும்போது இவர் அப்படி இப்படின்னு தான் நான் நினச்சேன், போக போக தான் தெரியுது இவர் இப்படியோ. அவரும் கூட நான் சொல்லுவார், நான் சிஸ்டரை பார்த்த உடனே அவங்களுடைய நடை உடை பாவனைலாம் பார்த்த உடனே நல்ல ஒரு குணலட்சணம் உள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி தான் மேரேஜ் பண்ணிட்டேன். ஆனால் நாலு ஆணான பின்னாடி தான் இவங்களை பற்றி எனக்கு நல்லாவே, அப்பா கிட்ட ரொம்ப வருத்தமாக கண்ணீரிட்டு ஃபோன் பண்ணுவாங்க, அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் இல்லைப்பா, அம்மா நம்ம நினைக்கிற மாதிரி அவர் இல்லைப்பா. என்ன ஆச்சு? ஆரம்பத்தில் அவரை பார்த்த போது அவர் வெளிப்படுத்தின விதம் வேற, அந்த சகோதரி வெளிப்படுத்தின விதம் வேற. ஆனால் குடும்பம் நடத்த ஆரம்பித்த பின்னாடி ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஆக ஆக அவங்களுடைய சுயரூபம் வெளிப்பட ஆரம்பிச்சிரும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு வீட்டில் என்ன ஆக முடியாது, நம்மளுடைய வேஷம் போட முடியாது. அப்போ அதனால தான் வேதம் சொல்லுது, முதலாவது வீட்டில் அது வெளிச்சம் கொடுக்கணும், அப்புறம் தான் வெளியில் வெளிச்சம் கொடுக்கணும். வீட்டில் வெளிச்சம் சரியாக கொடுத்துருச்சுன்னா வெளியிலையும் நல்லா அதனுடைய வெளிச்சம் இருக்கும். அப்போ ஒரு சகோதரன் அவர் எவ்வளவு கோபக்காரர், எவ்வளவு பொறாம பிடிச்சவர், எவ்வளவு பண ஆசை பிடிச்சவர், எவ்வளவு அடுத்தவங்களை மன்னிக்க முடியாதவர், எவ்வளவு இச்சை நிறைஞ்சவர் அப்படிங்கிற எல்லா விஷயமும் வெளிப்படக்கூடிய உண்மையான இடம் எது தெரியுங்களா? வீடு தான். அவர் சபைக்கு ஒரு தூதனம் போல வந்து போயிடலாம், எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு சகோதரனாக வந்து போயிடலாம். அவருடைய உண்மை சுபாவம் வெளிப்படுகிற இடம் அவருடைய வீடு. அங்கே தெரிஞ்சிடும் இவர் உண்மையிலேயே எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானாதிபதி. அதே போல ஒரு சகோதரி சபைகளுக்குள்ள மத்தியில் வரும்போது ஒரு தேவதைய போல வந்து போயிடலாம், விசேஷமா சமையல் கட்டல, அதுக்கு அடுத்து வீட்டில் அவங்களுடைய உண்மையான சுபாவம் தெரிஞ்சிடும். அந்த சகோதரி எந்த அளவுக்கு ஆடம்பர பிரியை, எந்த அளவுக்கு உலக இச்சைகளில் நிறைஞ்சி இருக்கிறவங்க, எந்த அளவுக்கு பண ஆசைனா அவ்வளோ ஒரு வெறித்தனமாக இருக்கிறவங்க, எல்லாமே வெளிப்பட்டுறக்கூடிய ஒரு முக்கியமான இடம் வீடு. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளுடைய வெளிச்சம் முதலாவது வீட்டில் வீசணும். அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்களே சொல்லிடுவீங்க, சொல்லுங்க. அதுதான், அறையில் ஆடாதவன். அப்ப வீட்டில் ஒரு சரியான ஒரு கிரியைகள், வீட்டில் ஒரு சரியான குணலட்சணத்தை நம்ம வெளிப்படுத்தாம நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, வெளியில வெளிப்படுத்தலாம், தாராளமா வெளிப்படுத்திடலாம், பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தான் தேவன் பார்க்கிறாரு. அந்த வெளியில இருக்கிற காரியத்தை பார்த்து தேவன் பிரியப்படுறதே இல்லை. என்னமா பிரதர் ஊழியம் செய்கிறாரு, என்னமா தேவனுடைய வேலைகளை செய்கிறாரு, என்னமா சகோதரர்கள் மத்தியில் பிரயாசம் எடுக்கிறாரு, ஆகாது. ஏன்னா வீட்டில் அவர் ஒரு சாத்தானை போல கிரியைகள் நடப்பிச்சுட்டு அவர் வெளியில் இயேசு கிறிஸ்துவை போல ஊழியம் செஞ்சா அது மயங்கிறதுக்கு தேவன் மனிதன் அல்ல, சரிங்களா? அப்போ ரொம்ப முக்கியமாய் நம்மளை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், வீட்டில் ஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலைமையை எந்த அளவுக்கு பிரகாசிப்பிக்க பண்ணியிருக்கிறோம். அருமையான உதாரணம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்களுடைய பேரை சொல்ல தேவன் வெட்கப்படலை. ஏன் வெட்கப்படலை? அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படியா இருந்துச்சு. பாருங்க, இங்க தேவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு. வாசிங்க, ஆதியாகமம் 26:2 இருந்து. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, எவனுக்கு? ஈசாக்குக்கு. ஈசாக்குக்கு தரிசனமாகி ஒரு சில காரியங்கள் சொல்றாரு. வாசிங்க,
நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடைய கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து,
ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து
என் விதிகளையும்
என் கற்பனைகளையும்
என் நியமங்களையும்
என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். இங்க ஈசாக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு தேவன். பாருப்பா, ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தாரு. யார் அவரு? உங்க அப்பா மாதிரி என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் யாருமே இல்லை. நீ உங்க அப்பா மாதிரி தேவனுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு வையே, உங்க அப்பாவை ஆசீர்வதிச்ச மாதிரியே நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். உங்க அப்பா என்ன குணலட்சணம் காமிச்சான் தெரியுமா? உன்னை பலி செலுத்த சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆகார கூட்டிட்டு போ, வெளியே அனுப்பிச்சிருன்னு சொன்னேன். உடனே நான் சொன்னேன்னு உங்க அம்மா சொல்லி கூட மனசு அப்படியே மனஸ்தாவப்பட்டுக்கிட்டு இருந்தான். நான் சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டான் தெரியுமா? உன்னை பலி செலுத்துறான்னு சொன்னேன், உன்னையே பலி செலுத்த தயாராகிட்டான் தெரியுமா உங்க அப்பா? அந்த மாதிரி நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு வையே, உங்க அப்பாவை நான் எப்படி ஆசீர்வதிச்சனோ அதே மாதிரி உன்னையும் ஆசீர்வதிப்பேன். மகனுக்கு சுட்டி காட்டுறாரு அவங்க அப்பாவை ரோல் மாடலா. பாரு, உங்க அப்பாவை பாரு, உங்க அப்பா என்னவா என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், எந்த அளவுக்கு பயப்படுறான், எந்த அளவுக்கு என் கூட உறவு வச்சிருக்கிறான், அந்த அளவுக்கு நீயும் வச்சேனா உன்னை ஆசீர்வதிக்கிற மாதிரி நான் உங்க அப்பாவை ஆசீர்வதித்தது போல உன்னையும் ஆசீர்வதிப்பேன். இன்னொரு வசனம் பார்க்கலாம், 1 Kings 3:14.
உன் தகப்பனாகிய
சாலமோனுக்கு சொல்றாரு, பாரு சாலமோன், உங்க அப்பா தாவீது இருக்கிறாரே அவர் நடந்தது போல
நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார்.
உங்க அப்பா எனக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சு நடந்தார் தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் தெரியுமா உங்க அப்பா? அது போல சாலமோன் நீயும் நடந்தீங்கன்னா உன்னையும் உங்க அப்பாவை ஆசீர்வதிச்சது போல நான் ஆசீர்வதிப்பேன். பாருங்க, இங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவர்களுடைய அப்பாவை சுட்டி காமிக்கிறாரு, ரோல் மாடலா. அப்ப இன்னைக்கு தேவனுடைய ஸ்தானாதிபதிகளா, தேவனுடைய சத்தியத்தை பெற்று தேவனை பெற்றிருக்கிற நமக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தேவன் யார சுட்டி காமிக்க போறாரு? நம்மளை சுட்டி காமிச்சா கரெக்டா இருக்குமா? ஐயோ பிரதர், என்னையா, என் பிள்ளைக்கா? அப்படின்னா நம்ம அவங்களுக்கு அப்பாவா இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, இல்லைங்களா? அப்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அம்மானா அவங்க அம்மாவை பாரு, எந்த அளவுக்கு எனக்கு பயப்படுறவங்க, எந்த அளவுக்கு எனக்கா என்னுடைய அந்த தேவனுடைய சமூகத்துல எந்த அளவுக்கு உட்காரவங்க, எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்தக்கூடியவங்க பாரு. உங்க அம்மா மாதிரி நீயும் இருந்தீங்கன்னா உங்க அம்மாவை ஆசீர்வதிச்சது போலவே உன்னை ஆசீர்வதிப்பேன். சுட்டி காமிப்பாரா சகோதரிகளை இன்னைக்கு தேவன்? நம் பிள்ளைகளுக்கு சகோதரர்களை சுட்டி காமிப்பாரா? அப்படி காமிச்சார்னா உண்மையிலேயே நம்ம இந்த ஸ்தானாதிபதிங்கிற நிலைமையை நல்ல விதமாக போயிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா நம்மளை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ முதல் கேள்வி, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? இரண்டாவது கேள்விக்கு போயிடலாங்களா இல்லை முடிச்சிடலாமா? சரி, பார்த்துக்கங்க. பக்கத்தில் யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கனாலும் தட்டி எழுச்சி, பிரதர் ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் டீ சாப்பிட்றலாம், கொஞ்சம் நேரம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கங்க, சரிங்களா? இப்போ இரண்டாவது கேள்விக்குள்ளே போயிடலாம். உடன்படிக்கை செஞ்சு இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிற நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம் என்ன தெரியுங்களா? ஒன்று, ஜபம். மிகப்பெரிய சிலாக்கியம். தேவனே யாருன்னு தெரியாமல் இருந்த நமக்கு இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து அவரோட அப்பா பிதாவேன்னு பேசுறதுக்கு ஒரு மிகப்பெரிய தகுதி கொடுத்துருக்கிறார். ஜெபம் மிகப்பெரிய சிலாக்கியம். இரண்டாவது மிகப்பெரிய சிலாக்கியம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய சபை கூடுகை. வித்தியாசமா இருக்கு. ஜெபம் சொன்னீங்க பிரதர், ஓரளவு ஒத்துக்கலாம். சபை கூடுகை ஒரு மிகப்பெரிய சிலாக்கியமா? எப்படி பிரதர் ஒத்துக்கிறது? ஏன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எங்க தான் இருக்குது? ஓ, சபையில தான் இருக்குது பிரதர். எப்படி பிரதர் சபை கூடுகையே ஒரு மிகப்பெரிய சிலாக்கியம்னு சொல்லலாம்? அப்படின்னா இன்னைக்கு சபைகளில், எல்லா சபைகளையும் இல்லை, ஒரு சில சபைகளில் இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் போகுது. காரணம் என்ன? ஏன் இன்னைக்கு சகோதரர்கள், அன்பா வந்த சகோதரர்கள் தான், அன்பா இருந்த சகோதரர்கள் தான், அன்புல இருந்தவங்க தான், ஏன் இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைகள் சபைகள் மத்தியில் போகுது? அதுக்கு ஒரு சில காரணங்கள் கூட நம்ம பார்க்கணும். என்ன காரணம் இன்னைக்கு சபைகளில் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம்? முதல் காரணம், தனிப்பட்ட முறையில் சத்தியத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இன்னைக்கு சகோதர சகோதரிகளான நாம் கொடுக்க தவறிட்டோம். எத்தனையோ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், ஆனால் சத்தியத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் அநேக நேரங்களில் இழந்துட்டோம். அநேக நேரங்களில் மற்ற காரியங்களுக்கெல்லாம் அநேக மகிமைகளை செலுத்த ஆரம்பிச்சிட்டோம். சத்தியத்தை மகிமைப்படுத்த வேண்டிய விஷயங்களில் தவறி இருக்கிறோம். ஏசியா 30:8-9.
இப்பொழுது நீ போய், இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை.
ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். தேவன் இப்படி செய், என்ன அது? வாசிங்க.
இப்பொழுது நீ போய், இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும்.
கலகமுள்ள ஜனங்கள் ஆயிட்டாங்க. ஏன் கலகம்? அடுத்து,
பொய் பேசுகிற பிள்ளைகளும்.
பொய் பேசுகிற பிள்ளைகள் ஆயிட்டாங்க. இப்ப ஒரு பேச்சு பேசுறது, அப்புறம் பார்த்தா அப்புறம் ஒரு பேச்சு பேசுறது. ஏன் இந்த நிலைமை? காரணம் என்ன? வாசிங்க.
கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத.
கர்த்தருடைய வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காத பொழுது கலகம், பொய்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓசியா 4:6.
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை
மறந்தாய்,
ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து
விடுவேன். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேதத்தை அதிக முக்கியத்துவப்படுத்தலைன்னா அங்கே இது போன்ற கலகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளை மறக்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தனிப்பட்ட முறையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்தை குறித்ததான தனிப்பட்ட ஒரு வாஞ்சை விருப்பம், வேதத்தோட நமக்கு ஐக்கியம் இல்லாமல் குறைஞ்சிச்சுன்னா நமக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் வர வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த வேதத்தை சொல்லும்போது இந்த வேதம் சொல்லுது, இது ஜீவ புஸ்தகம். இது ஏதோ ஒரு 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இப்போ இது இல்லை. ஜீவன் இருக்கு இந்த வேதத்துக்கு. பொதுவாக ஜீவன் இருக்கிற ஆளுங்களை எப்படி சொல்லுவோம்? இப்போ உதாரணத்துக்கு 2 வயசு ஒரு புள்ள இருக்குது, அது ஜீவனோட இருக்குது, 4 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா? என்ன இருக்கும்? வளர்ந்துருக்கும். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பிள்ளையா ஆகுது, இப்படி வளர்ந்துட்டான், இப்படி ஆயிட்டான், நேத்து கூட இப்படி வெள்ளையா இருந்தான், இப்படி கருப்பாயிட்டான். ஏன் அப்படின்னா வளர்ச்சி, ஜீவன் இருந்துட்டு இருக்குது, வளர்ச்சி, சரிங்களா? அப்ப வளர்ச்சிங்கும் போது அங்க ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப என்னன்னா, வேதம் இது ஜீவனுள்ள வார்த்தை. நேத்து பார்த்த அந்த வசனம் இன்னைக்கு அப்படியே தான் இருக்கும்னு இல்லை, அதுக்கு தேவன் இன்னும் அநேக காரியங்களை வச்சிருக்கிறாரு, அநேக புதைப்பொருள்களை மறைபொருள்களை வச்சிருக்கிறாரு. வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தனிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்காதப்ப அங்க பிரச்சனைகள் வரும். 2 பேதுரு 1:4.
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும்.
மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் எதற்காக? திவ்ய சுபாவத்தை வளர்க்கறதுக்காக. ஏன் திவ்ய சுபாவம் வரமாட்டேங்குது? மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள்ல பஞ்சம் ஏதோ வந்துடுச்சு நமக்குள்ள. அதுதான் இதை என்ன பண்ணுதுன்னா வறட்சிக்குள்ள கொண்டு போகுது. தனிப்பட்ட வேத தியானம், தனிப்பட்ட தேவனுடைய சமூகம் குறையும் போது அங்க இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் பிரச்சனைகளுக்கு என்ன தெரியுங்களா? இன்னைக்கு சத்தியத்தை பார்த்து வந்த சகோதர சகோதரிகள், சத்தியத்தை மட்டுமே பார்த்து வந்த சகோதர சகோதரிகள் நாள் ஆக ஆக சகோதர சகோதரிகள் மேல் தங்களுடைய பார்வையை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு இரண்டாவது ஒரு காரணம். சகோதர சகோதரிகள் மேல பார்வையை வைக்கவே கூடாது. ஒரு சமயம் அவர் ஃபாலோ அப் எடுத்தவரா, அவரும் நம்மளை போல ஒரு பலவீனமான மனுஷன் தான். அவரும் இந்த பலவீனமான பாடுகளோட தான் அவரும் ஓடிட்டு இருக்கிறாரு. அவரையே பார்க்கறது என்ன மாதிரி சப்ஜெக்ட் எடுத்தாரு தெரியுமா, என்ன மாதிரி தெரியுமா, ஒரு தேவதூதனை, அதாவது கிறிஸ்துவுக்கு மேலேயே வச்சிடுறது, அவரையே பார்த்து ஓடுறது. திடீர்னு அவர் உழுதார்னா சேர்ந்து என்ன பண்ணிடுறது, எல்லாரும் உழுந்துறது. அப்ப நம்மளுடைய பார்வையே இன்னைக்கு எது மேல வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு மன்னா கூட அருமையான ஒரு மன்னா, விக்கிரகங்களா நம்மளுடைய பார்வையை மாத்தி இருக்கிறோமா, வேதத்தின் மீது நம்மளுடைய பார்வையை வச்சிருக்கோமா? வசனம் தெளிவா சொல்லுது, எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முழுமையாக்குகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல மாத்திரம் நம்மளுடைய பார்வையை வைக்கணும். ஆனா சகோதர சகோதரிகள் மேல் நம்மளுடைய பார்வையை வைக்கும் போது சோர்ந்து போய், என்ன நிறைய சோர், பிரதர் ரொம்ப சத்தியத்தை கேட்டு ரொம்ப வாஞ்சியா வந்தோம் பிரதர், ஆனா ஒரு சில பிரதர் சிஸ்டர்ஸ் நடந்துக்கிற முறைகளை பார்த்தா ரொம்ப இதா இருக்குது பிரதர், வெக்ஸ் ஆயிட்டேன் பிரதர். ஏன் பார்வை அவங்க மேல வைக்க சொல்லி எங்க வசனம் சொல்லிருக்கு? அவரும் இந்த ஓட்டம் தான் ஓடுறாரு, நம்மளையும் கூட்டிக்கிட்டு அவரும் சேர்ந்துகிட்டு அவரும் சேர்ந்து தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னமோ முன்னாடி போயிட்டு வாங்க வாங்க கண்ணுகிறாங்களா, அவர் ஓடல சரிங்களா, அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்மளோட சேர்ந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவரை பார்த்து ஓடுறதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. அப்ப நம்மளுடைய கண்களை எதன் மேல வச்சிருக்கிறோம்? இது பிரிவினைகளுக்கு ஒரு காரணம். மூன்றாவது காரணம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு சபைகளில் சத்தியத்துக்கு கொடுக்கறதை காட்டிலும் பொறுப்புகளுக்கு அதிக முக்கியத்துவங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுதான் இன்னைக்கு சபைகளில் அநேக பிரிவினைகளுக்கு காரணம், பொறுப்புகள். முன்னையெல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் காதல் அதையெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் ஃபோன் போகுது, பிரதர் உங்கள் சபையில் யார் பிரதர் பொறுப்பு? ரொம்ப முக்கியத்துவங்கள் இன்னைக்கு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை குறைஞ்சிடுச்சு. சபையில பொறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அங்க பிரிவினைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும், எங்கேயும் இல்லை இந்த உதாரணம், எந்த சபையிலும் இல்லை. ஒரு சபையில ஒரு ஊர்ல புதுசா ஒரு ஃபாலோ அப் ஆரம்பிச்சு அங்க ஒரு 30 சகோதரர்கள் சத்தியத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்சார்ஜ் வச்சு 1-2 வருஷமா அவங்க சபையை போயிட்டுருக்கு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மூத்த சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப உண்மையாக ரொம்ப வாஞ்சையாக என்ன பண்ணுறாங்கன்னா சபையை நடத்த, அவர் போய் சபையை திறந்தாருனா இன்னொருத்தர் கூட்டுறாரு, இன்னொருத்தர் சேர் போடுறாரு, இன்னொருத்தர் அந்த வேலை செய்யறாரு, இப்படி கலந்து ரொம்ப ஒரு மனசாக ஒன்னஸாக ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து, பிரதர் இது வேதத்தின்படி எல்லாம் நல்லா இருந்துட்டுருக்குது, ஆனால் என்ன பண்ணோன்னா எலெக்ஷன் தப்பு சொல்லலை நான் சரிங்களா. அப்போ என்னன்னா பொறுப்புகளோடு இருந்தால் அது சபைக்கு ஒழுங்காக இருக்கும், அருமையாக இருக்கும் பிரதர்னு சொல்லிட்டாரு. இப்போ 4 பிரதர்ஸுமே என்ன தெரியுங்களா யோசிச்சிட்டாங்க, நாங்கள் 4 பேருமே சப்ஜெக்ட் கொடுக்குறவங்க, நாங்கள் 4 பேருமே ஊழியங்கள் செய்யக்கூடியவங்க, 4 பேருமே தேவனுடைய வேலைகள் செய்யக்கூடியவங்க, அதனால அநேகமாக இப்போ எலெக்ஷன் சப்ஜெக்ட் அதெல்லாம் போச்சுன்னா நாங்கள் யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த 4 பேர்த்தில்? அந்த 4 பேர் என்ன நினைக்கிறாங்க, தேவனுக்கு சித்தமானால் நானும் கூட என்ன ஆகுவேன், அந்த வாய்ப்புக்கு வந்துடுவேன். இவரும் கூட வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே 1st சப்ஜெக்ட் கேட்டார், வீட்டுக்கு போய் ஆண்டவரே இன்னைக்கு சகோதரர் மூலமாக நீங்கள் அருமையான ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தீங்க ஆண்டவரே, சப்ஜெக்ட் கேட்டேன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, அதில் சொன்ன ஒரு சில குணலட்சங்கள் கூட எங்களுக்கு இருக்குது, உமக்கு சித்தமானால் என்ன கூட என்ன பண்ணுங்கள் அந்த ஊழியத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே. 4 பேருமே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 4 வாரம் முடிஞ்சிருச்சு, 5வது வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி எலெக்ஷன்ட்டாங்க, 4 பேருமே வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே இன்றைக்கி சகோதர சகோதரிகள் உமக்கு சித்தமானால் என்னை தேர்ந்தெடுக்க உதவி செய்யுங்க. 4 பேருமே வந்து உட்கார்றாங்க. ஆனால் சகோதர சகோதரிகள் எத்தனை பேரை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுங்களா? 2 பேரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. உடனே இந்த 2 பேரும் என்ன ஆகிட்டாங்க தெரியுங்களா, பயங்கர சோர்வுக்குள்ளே போயிட்டாங்க. ஏன், எங்கே தப்பு நடந்துருச்சு, என்ன தப்பு நான் செஞ்சிட்டேன், ஏன் இந்த 2 சகோதர சகோதரிகளால் நான் மறக்கப்பட்டேன், ஏன் இவங்க இப்படி என்னை விரோதிச்சிட்டாங்க. இந்த நேரம் அவருடைய கண்ணை பரலோகத்தில் வச்சிருந்தாருன்னா தப்பிச்சிருப்பார். ஆனால் இவருடைய கண்ணை எங்கே தெரியுங்களா வச்சுட்டார், பூமியில் வச்சுட்டார், சகோதர சகோதரிகள் மேலே வச்சுட்டார். இவங்களுக்கு மேலே ரொம்ப அன்பு தானே காமிச்சேன், ஏன் இவங்க இப்படி ஆயிட்டாங்க. வீட்டுக்கு போகிறாரு, இதுல சகோதரிகளுடைய ஊழியான தெரியுமா, என்னமோ பெருசா அந்த பிரதர் அடிக்கடி கூட்டிட்டு வந்து சாப்பாடுலாம் போட சொன்ன, அவராவது உன்னை நாமினேட் பண்ணிருக்க கூடாது, அவரு கூடவா உன்னை மறந்துட்டாரு, இனி அவருக்கும் உனக்கும் எந்த உறவும் வேணாம் தெரியுமா. சரி, அந்த சிஸ்டர் அவ்வளவு அன்பொழுக பேசுவாங்களே, அவங்களாவது உன்னை தெரிஞ்சிருக்க கூடாது, இப்படி ஆயிடுச்சு பாத்தியா. இவர் அப்படியே ரொம்ப கவலை ஆயிட்டு அந்த ஒரு வாரமா இவரால் ஜெபிக்க முடியல. அந்த யாரு பிரதர் அவரு அப்படின்னு கேட்டுறாதீங்க, இது ஒரு கற்பனை சரிங்களா. ஒரு வாரமா இவரால் ஜெபிக்க முடியல, ஒரு வாரமா இவரால் வேதம் வாசிக்க முடியல, சகோதர சகோதரிகளை பார்க்க முடியல, ரொம்ப சோர்ந்துட்டாரு. இப்ப அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில மறுபடியும் ஜெபம் பண்றாரு. ஆஹா, ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு? சரிங்களா, அந்த ஒரு வாய்ப்பாவது தேவன் எனக்கு கொடுத்தார்னா உண்மையா நான் செய்வேன்னு சொல்லி இவர் போய் உட்கார்ந்துட்டார். ஆனா இவர் வந்து என்னன்னா, இவர் வந்து நல்ல ஒரு மூத்த சகோதரர், அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சபையார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவரை மேல் லிஸ்ட்ல வச்சுட்டு இந்த சின்ன வேலைக்கெல்லாம் எதுக்கு பிரதரை தேர்ந்தெடுக்குன்னு சபையில ஓடி ஆடுற பசங்க இருக்காங்க இல்லைங்களா, நல்ல திடகாத்திரமான பசங்க, அவங்க ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. உடனே வந்தாங்க இந்த பிரதர் வீட்டுக்கு, ரொம்ப கவலையாயிடுச்சு. அடுத்த நாளே வந்துட்டாரு அந்த இன்னொரு பிரதர். பிரதர் பார்த்தீங்களா பிரதர், தேவ சித்தமே இல்லை பிரதர், இப்படி ஆயிடுச்சு பிரதர், நம்மளாம் என்ன பிரதர், எவ்வளோ செஞ்சோம் பிரதர், என்ன பிரதர் இப்படி ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே பேச ஆரம்பித்தாங்க. அடுத்து இவங்க ரெண்டு பேருமே அன்னையிலேருந்து ஒரு வருஷம் ஒரு முக்கியமான ஊழியம் செஞ்சாங்க. இந்த ரெண்டு பிரதர் எப்படி அந்த எல்டர் வேலையை செஞ்சாங்கன்னு நாங்கள் பார்த்துடுறோம். இவங்க எந்தெந்த வகையில் சறுக்கிறாங்க, எந்தெந்த வகையில் புள்ளி வைக்கலை, எந்த வகையில் கமா போடலை, அதெல்லாம் நாங்க பார்த்து வச்சு ஒரு சிறப்பான ஊழியம் செய்ய போறோம். ஒரு வருஷம் இந்த பிரதர்களுடைய ஊழியத்தை விமர்சிக்கிறதா. அவர் ஏன் அப்படி உட்கார்ந்தாரு முன்னாடி? அவர் ஏன் முன்னாடி உட்காரல? அவர் ஏன் பின்னாடியே உட்கார்றாரு? எல்லா உட்கா பிடிக்காத மருமக கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தம், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வருஷம் செஞ்சிட்டாங்க, இப்ப வெற்றிகரமாயிடுச்சு. அடுத்த வருஷம் ரொம்ப முடிவெடுத்துட்டாங்க, நல்லா ஊழியம் செஞ்சிருக்கிறோம், கண்டிப்பா இந்த தடவை எலெக்ஷன் வந்தா யார் தான் எழுற, ஜெபம் பண்ணுவோம் பிரதர், தேவன் செய்வார் பிரதர், தேவன் செய்வார். உற்சாகமா ஜெபம் பண்ணியாச்சு, போயாச்சு. ஆனா அந்த ஜனங்கள் மோசமான ஜனங்கள், மறுபடியும் அந்த ரெண்டு பிரதர்ஸையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. பிரதர்ஸ் ஒரு அழகான முடிவு எடுத்தாங்க, இவங்களுக்கு என்ன சொன்னாலும் என்னாகாது, உரைக்காது. சத்தியம் தெரியாத ஜனங்கள், அறிவில்லாத ஜனங்கள். அதனால நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுவோம் தனியா? காரணம் என்ன? இது கேளியாவோ இதோ நீங்க தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க, ரொம்ப வருத்தத்துல தான் சொல்ற விஷயங்கள். என்ன அப்படின்னா, சத்தியத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அநேக நேரங்களில் பொறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கு. இது 6-7 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் பார்க்கலைங்க, வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த ஒரு வியாதியை நான் 6-7 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் காணவே காணும். எங்க இருந்து வந்துருச்சு இது, யாரு கொண்டு வந்தா, எப்படி வந்துச்சு நமக்கு தெரியல, ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. யாரு எங்க இருந்தா இல்லை ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு. ஆனா கன்னியாகுமரிக்கு சென்னைக்கு தெரியுது, சென்னை இது கனி ஏது பாட்ரா சொல்றேன், ஊர் பேரை தப்பா நினைச்சுக்காதீங்க, பாட்ரு பாட்ரு சொல்றேன் சரிங்க. தெரியுது என்ன இது, ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், என்ன இது? வேதம் சொல்லுது, அவர் சகோதரே சொல்றாரு, ராஜ்யத்துல சிகப்பு ரோஜா அந்த சிகப்பு கலர்ல எப்படி இருக்குமா, திருப்தியா இருக்குமா? மஞ்ச ரோஜா அந்த மஞ்ச கலர்ல திருப்தியா இருக்குமாமா? வெள்ள ரோஜா வெள்ள சரி. சகோதரர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, அவங்க அந்த ஊழியத்தை செய்யட்டும், தேவன் எனக்குன்னு ஒரு மிக சிறந்த வேலை கொடுத்தார், அதை நான் செஞ்சுட்டு போறேன். ஏன் இந்த இது இன்னைக்கு குறைஞ்சி போச்சு? ஏன் நம்ம இன்னைக்கு மனுஷர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், சகோதர சகோதரிகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், தேவனை பார்க்கறத குறைச்சிட்டோம், சத்தியத்தை பார்க்கறத குறைச்சிட்டோம். இதுல நம்மளுடைய கவனம் வரும்போது தான் சோர்வுகள் வந்துடுது, நிறைய நேரங்களில் பலகீனங்கள் வந்துடுது, நிறைய நேரங்களில் முடியாமைகளுக்குள்ள போயிடுறோம். அந்த சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த காரியங்களை உங்க மத்தியில் வைக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா, போதுமென்ற மனசு இன்னைக்கு போயிடுச்சு, நம்மளை குறிச்சு நினைக்கிறதுக்கு மிஞ்சி நினைச்சிட்டோம், சகோதரர்கள் மத்தியில மகிமையை தேடிட்டோம், ரெண்டாவது நம்மளுடைய ரெண்டு கண்ணையும் பூமியில வச்சிட்டோம். அதனாலதான் அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார்த்து பழகி இருந்தோம்னா எல்லாவற்றையும் மனரமியமா எடுக்க தேவன் நமக்கு கிருபை செஞ்சு. அப்ப மூன்றாவது ஒரு காரணம், இன்னைக்கு சபை பொறுப்புகளுக்கு அதிக முக்கியத்துவங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டது. நான்காவது காரணம் என்னன்னா, பக்கத்தில் யாராவது தூங்கிக்கிட்டு இருந்தா தயவு செஞ்சு எழுப்பி விட்டுருங்க. முக்கியமான ஒரு காரணம், இன்னைக்கு சபை கூடுகை பொழுதுபோக்காயிடுச்சு. ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பொழுதுபோக்காயி போச்சு சபை கூடுகை. உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொழுதுபோக்குன்னா ஒரு நாள் லீவுனா அவங்க எங்க போவாங்க, எங்க போவாங்க, சினிமா, சினிமாவுக்கு போவாங்க. எப்படி போவாங்க? குடும்பமா போவாங்க, உட்காருவாங்க, சினிமா பார்ப்பாங்க, பார்த்துட்டு வரும்போது என்ன பேசிட்டு வருவாங்க, என்ன நடிப்பு தெரியுமா, சே இடையில கண்ணே கலங்கிட்டேன், அந்த மாதிரி ஒரு நடிப்பு தெரியுமா, ஐயோ இப்படி எடுத்திருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும் தெரியுமா. இதே டிஸ்கஷன் எங்க தெரியுங்களா போயிட்டு இருக்கோம், அந்த வாரம் போயிட்டு இருக்கோம். சரிங்களா? எது வரைக்கும் இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்? அடுத்த சினிமா பார்க்குற வரைக்கும். இதே பொழுதுபோக்கு இன்னைக்கு என்ன தெரியுங்களா ஆகிப்போச்சு. இதை வந்து தேவனுடைய சத்தியம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கூடுகைங்கிற பயம் போயிட்டு இது பொழுதுபோக்கு ஒரு நிகழ்ச்சி ஆயிட்டதுனால இன்னைக்கு அநேகர் வர்றாங்க, உட்கார்றாங்க, சப்ஜெக்டை ரசிக்கிறாங்க, உள்வாங்கிறதுல ரசிக்கிறாங்க, விமர்சனம் பண்றாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. எது வரைக்கும்? அடுத்த சப்ஜெக்ட் கேட்கற வரைக்கும். இதுல வேற இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, ஆனா அவர் படம் தான் பார்ப்பேன், எனக்கு அவர் படம் தான் ரொம்ப பிடிக்கும், ஐயா அந்த படத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன். என்ன இது? அந்த சகோதர சப்ஜெக்ட் எடுத்தா நாங்கள் உட்காருவோம், அவர் போனால் அவரோட சேர்ந்து நாங்களும் என்ன பண்ணிடுவோம், நாங்களும் சேர்ந்து வெளியே போயிடுவோம். என்ன இது? யார் அந்த சகோதரர்? ரொம்பவே ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயங்கள் பொழுதுபோக்காக இன்னைக்கு ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த சினிமாவில் நடிக்கிற ஒரு மந்திரியாக நடிச்சாருன்னு வைங்க, ஆக்ஷன் கட்டுன உடனே அப்புறமா அவர் மந்திரியாவாக இருப்பார். அவர் பேசினதுக்கும் அவர் அங்கே நடந்துக்கிட்டதுக்கும் அவருடைய வீட்டில் அவருடைய வாழ்க்கைக்கும் என்னவே இருக்காது, அந்த நடிகருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இருக்காது. அதே மாதிரி சப்ஜெக்ட் கொடுக்குறவருக்கும் வாழ்க்கைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ஜீவியம். காரணம், இன்னைக்கு சபை கூடுகைகள் பொழுதுபோக்காக என்ன ஆகிட்டு இருக்குன்னா போய்கிட்டு இருக்குது. இதுதான் இன்னைக்கு சபைகள் பிரச்சனைகளுக்கு காரணம். அடுத்து முக்கியமான ஒரு காரணம், சபையில் ரெண்டு கூட்டம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் அனுபவம் வாங்குற கூட்டம், இன்னொரு கூட்டம் அனுபவம் கொடுக்குற கூட்டம். பக்கத்தில் இருக்கவங்கள வேணலாம் பார்த்து கேளுங்க, நீங்கள் அனுபவம் கொடுக்குறவரா அனுபவம் வாங்குறவரா அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டீங்க சரிங்களா? ரெண்டு குரூப் இருக்கிறாங்க இன்னைக்கு சபையில். சபை வகுப்பார அந்த அனுபவத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, அவரை கீழே இறக்கி அவரை அநியாயப்படுத்தி அசிங்கப்படுத்தி உருவாக்குறாங்க இன்னைக்கு, சரிங்களா? ஆனால் இன்னொருத்தர் அனுபவம் வாங்கிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா இது சுபாவம் மாத்துறதுக்காக தேவனே வைத்துட்ட அனுமதி. இது அனுபவம் கொடுப்பாங்க, அனுபவம் வாங்குவோங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா குழப்பங்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா இவர் சைலண்ட் ஆகிடுவார், ஒன்றுமே இல்லை. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நலமானதையும் பேசாமல். காரணம் என்ன? அனுபவம் வாங்கணும், அனுபவம் கொடுக்கணும், ரெண்டையும் தேவன் எங்கே தான் வச்சிட்டாரு? சபைகளில் தான் இன்னைக்கு வச்சிட்டாரு. அப்ப பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான காரியங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு பலிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கீழ்ப்படிதலுக்கு கொடுக்க தவறிட்டோம். ஆனா வேதம் சொல்லுது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே முக்கியம். அப்ப நம்ம இரண்டாவது கேள்வியை நம்ம முடிக்கிறோம். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு சபை கூடுகை. சென்ற நாட்களில் சபை கூடுகைகளில் நம்மளுடைய செயல்பாடுகள் தேவன் சொல்ற மாதிரி, உண்மையிலே ஜீவனுள்ள தேவன் தான் உங்கள் தந்தைன்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்துச்சா? இல்லை இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரே, சாத்தானே உங்கள் தந்தைன்னு சொல்லி, அது மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்துருச்சா? கடந்த வருடங்களில் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துருச்சு, மீண்டும் நாம் சீர்தூக்கி பார்க்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அடுத்து சுருக்கமாக நம்ம போயிடலாம். மூன்றாவது ஒரு கேள்வி, சோதனை நமக்கு அழைக்க கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அழைப்பில். இப்போ இந்த சோதனையான நேரங்களில் நாம் எப்படிப்பட்ட மனநிலை காண்பிக்கிறோம்? சோதனையின் போது நாம் வெளிப்படுத்தும் மனநிலை என்ன? தானியேல் 3:27
தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினை பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள்.
ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ நேபுகாத்நேச்சார் சிலையை வணங்காதனால, அவர் செஞ்ச சிலையை வணங்காதனால அக்னியில் போடப்படுறாங்க. ஆனால் அக்னியில் போட்டு வெளியே வந்தால் கூட அந்த அக்னியின் மனம் அவங்கக்கிட்ட என்ன ஆகலைன்னா வீசலை அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஒரு நிழல் பொருள். அப்போ பார்க்கும்போது இந்த மூன்று பேர் யாருக்கு அடையாளம்னா சபை வகுப்பாருக்கு அடையாளம், அக்னி எதுக்கு அடையாளம்னா நமக்கு வருகிற சோதனைக்கு அடையாளம். அன்னைக்கு அவங்களுக்கு அக்னிக்குள்ளே போய் வெளியே வரும்போது அக்னியின் மனம் வீசலை. இன்னைக்கு நாம் ஒரு சோதனைக்குள்ளே போயிட்டு வரும்போது எப்படிப்பட்ட மனம் வீசுகிறோம்? ஒரு சோதனை வந்த உடனே முறுமுறுத்தோம்னா நம்ம அக்னியின் மனம் வீசுகிறோம், இல்லை தேவனை துதிச்சோம்னா நறுமணம் வீசுகிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது சோதனைகள் வரும்போது முறுமுறுக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, அடுத்தவர் சோதனைக்குள்ளே போகும்போது அதை விமர்சிக்கக்கூடாது, ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். யாராவது கொஞ்சம் அசட்டையா இருந்தாங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இன்னொருத்தர் சோதனைக்குள்ள போகும்போது அன்னைக்கு யாருக்கு சோதனை ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா? நமக்கும் சோதனை ஸ்டார்ட் ஆயிடுது. பிரதர் எக்ஸுக்கு இன்னைக்கு ஒரு சோதனை ஆயிடுச்சுன்னா அதே செகண்ட் யாருக்கு சோதனை ஸ்டார்ட் ஆயிடுதுன்னா எனக்கும் சோதனை ஸ்டார்ட் ஆயிடுது. என்ன அப்படின்னா அவரை பத்தி நான் என்ன நினைக்கிறேன், அவரை பத்தி என்ன பேச ஆரம்பிக்கிறேன், அவரை பத்தி எல்லாருக்கிட்ட என்ன சொல்றேன்னு எனக்கு டெஸ்ட். அவருக்கு அதுல அவர் ஜெயிச்சு வரணும், அதுல அவர் முந்தி வரணும், அவர் எல்லாத்தையும் இது பண்ணி வரணும். அது அவருக்கு தேவன் கொடுத்த சோதனை. அதே நேரத்தில் அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன சோதனைனா அவரை குறிச்சு இவங்க என்ன நினைக்கிறாங்க. முடிஞ்சாரு தெரியுங்களா, சுத்தம் இனி அவ்வளவுதான், அவர் அவுட்டு. இப்படி பேசிட்டு இருக்காங்களா, ஆண்டவரே அந்த சகோதரனை சுதந்திரக்கூடாது, ஆண்டவரே அந்த சகோதரன் இல்லாம போயிடக்கூடாது, ஆண்டவரே நீங்க உங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. இப்படி ஜெபிக்கிறவர்களா இருக்கோமா அவங்களுக்காக? இல்ல உடனே போன் அடிச்சு பிரதர் அவ்வளவுதான் பிரதர் சந்தோஷமா ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டோமா நமக்கு சோதனை ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத நிறைய நேரங்களை மறந்துடும். அடுத்தவங்களுடைய சோதனையே ரொம்ப சொல்லி சொல்லி சந்தோஷப்படுறோம், அது நமக்கு சோதனைங்கிறத நம்ம அநேக நேரங்களை என்ன ஆயிடுறோம், மறந்துடுறோம். அப்ப சோதனையின் போது நாம் வெளிப்படுத்துகிற குணலட்சணங்கள் என்ன? பெருமை, கசப்பு, பகை, இச்சை, குறை கூறுதல், வீண் பேச்சு, தூசணம், இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து வெளிப்பட்டு இருந்தா நாம் தவறான வாசனை வீசுகிறவர்களா இருக்கிறோம். கடைசி கேள்வி, நான்காவது கேள்வி என்னன்னா, நாம ஒரு ஓட்டத்துல இருந்துட்டு இருக்கிறோம், இந்த ஓட்டத்தினுடைய இலக்கு என்ன தெரியுங்களா? பரிபூரணம். மத்தேயு 5:48 மத்தேயு 5:48
ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள்.
பூரண சற்குணம், அந்த பரிபூரணம் அடைகிறதற்காகத்தான் தேவன் நம்மளை அழைச்சி இந்த ஓட்டத்துல ஓட வச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம சென்று அடைய வேண்டிய இலக்கு பரிபூரணம், அதுக்கான ஆரம்பம் தான் உடன்படிக்கை. எத்தனை வருடம் நம்ம ஓடிட்டு இருக்கோம், எத்தனை நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியும். அந்த பரிபூரணத்தை நோக்கி எந்த அளவுக்கு நம்ம ஓடி இருக்கிறோம், இதுதான் நம்மளுடைய நான்காவது ஒரு கேள்வியா இருக்குது. அப்ப அந்த பரிபூரணத்தை அடையணும் அப்படிங்கிறது ஒரு சுகபோகமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இந்த பரிபூரணத்தை அடைய முடியாது. இதை நிறைய பாடுகள் மூலமா தான் இந்த பூரணத்தை அடைய வேண்டியதா இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவபக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய், அப்ப இது எல்லாமே பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கு இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது நம்ம வெளிப்படுத்துகிற மனநிலை என்ன? அதை சகோதரர் சொல்லும்போது கஷ்டங்களை தவிர்த்தால் நாம் எப்போதும் ஒரு பூரண நிலையை அடைய முடியாது. இது தேவன் வைத்திருக்கின்ற வழி, இதை தவிர்த்தால் நிச்சயமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நான்காவது ஒரு கேள்வி, பூரணத்தை அடைகிறதற்கு நாம் எப்படிப்பட்ட மனநிலை காமிக்கிறோம்? இதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் வேதத்தில் இருக்கிறாங்க. ஒன்று மரியாள். இந்த மரியாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா விலையேற பெற்ற அந்த தைலத்தை உடைச்சி இயேசுவின் பாதத்தில் ஊற்றிட்டாங்க. இது அந்த நேரத்தில் அவங்க யோசித்து செஞ்ச முடிவா அப்படின்னா இது மரியாளினுடைய அன்பின் பரிபூரண வெளிப்பாடம். ஏன் அப்படின்னா இயேசு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அன்புனுடைய உச்சக்கட்டமாக அவங்க எதை காமிச்சாங்க அப்படின்னா அந்த பரிமள தைலத்தை உடைச்சி ஊற்றுறதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா காமிச்சிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய அன்பின் பரிபூரணம். எந்த அளவுக்கு இயேசு மேல அன்பு வச்சு அதனுடைய உச்சக்கட்டம் கிளைமாக்ஸா அவங்க காமிச்சிட்டது பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்துனது. இன்னொருத்தர் இருக்கிறார் யூதாஸ். இவர் இவருடைய பரிபூரணத்தை எப்படி தெரியுங்களா ஆமிச்சாரு, அந்த பண ஆசை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து அதனுடைய பரிபூரணத்தை அவர் எங்க தெரியுங்களா காமிச்சாரு, இயேசு கிறிஸ்துவ முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கறதுல அவர் காமிச்சிட்டாரு. அப்ப ரெண்டு பேர் தங்களுடைய பரிபூரணத்தை கிளைமாக்ஸ காமிச்சாங்க. ஒருத்தர் அன்பின் வெளிப்பாடா அதை காமிச்சாங்க, இன்னொருத்தர் பண ஆசையின் வெளிப்பாடா காட்டி கொடுக்கறத வெளிப்படுத்தினாங்க. அப்ப இன்னைக்கு நாம நம்மளுடைய பரிபூரணமா என்னத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், முடிவுல என்னத்தை வெளிப்படுத்த போறோம், இதுதான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற நான்காவது ஒரு கேள்வி. அப்ப நம்மளுடைய அந்த பரிபூரணத்தினுடைய முடிவு என்னவா இருக்க போகுது? அப்போ இதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ட அருமையான ஒரு சத்தியமாக இருக்குது. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் மீண்டும் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலப்பகுதியில் கூட இருந்துட்டுருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நாம் கேட்டுட்ட ஒரு சில கேள்விகள், தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக நம்முடைய வாழ்க்கை முறை இன்றைக்கி எப்படி இருக்குது, சபை கூடுகைகளில் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, சோதனையின் போது நம்மில் வெளிப்படும் வாசனை என்ன, இதை மறுபடியும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஒரு சோதனைக்குள்ள போறாங்கன்னா தயவு செஞ்சு அதை விமர்சிக்காதீங்க. அவங்க அதுல இருந்து மீண்டு வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அவங்கள முடிக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு சோதனையான ஒரு காலம், உங்களுக்கு தேவனுடைய பார்வையில் அந்த சோதனையின் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தயவு செஞ்சு நம்ம மனசில் வைப்போம். அப்போ சோதனையின் போது நாம் வெளிப்படுத்துகிற வாசனை என்ன, நம்முடைய குணலட்சணங்களின் உச்சக்கட்டம் கிளைமாக்ஸு அது என்ன அப்படின்னு சொல்லி நாம் முடிக்கலாம். கடைசி நம்ம ஆதார வசனத்தை மறுபடி பார்க்கலாம். சாரி, கலாத்தியர் 6:4 வசனம் வாசிங்க.
அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன்.
இந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்ம கேட்டோம்னா, பொதுவா கேரக்டர் சப்ஜெக்ட் கேட்டோம்னா உடனே யார் நமக்கு ஞாபகம் வருவா? அந்த பிரதர், அந்த சிஸ்டர், அவருக்கு தாயா இந்த சப்ஜெக்ட், இவருக்கு தாயா இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனா வேதம் சொல்லுது எதை சோதிச்சு பார்க்கணுமா? ஏன்னா இந்த பலகீன மாம்சத்துக்குன்னே இருக்கிற ஒரு சுபாவங்க அது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டிலேயே கரண்ட் போச்சுன்னு வைங்களே, நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு கதவை திறந்துட்டு அடுத்த வீட்டில் கரண்ட் இருக்கா? அதான் நம்ம சுபாவம். அடுத்த வீட்டில் கரண்ட் இருந்துட்டா நமக்கு நிம்மதியாக போயிடும். அப்புறம் தான் டே பீஸ் போயிடுச்சான்னு பாடுறா. எல்லா இடத்துலையும் கரண்ட் இருக்குடா, அது போயிடுச்சா இது போயிடுச்சா பாடுறா. ஏன் அப்படின்னா நம்மளுடைய சுபாவமே நமக்கு ஒன்றுன்னா உடனே அடுத்தவங்கள தான் என்ன பண்ணுவோம், பார்க்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்த வீட்டில் கரண்ட் இல்லைன்னா தான் அப்பா அங்கேயும் கரண்ட் இல்லை, அதனால சந்தோஷம். எப்பவுமே இந்த பலகீன மாம்சம் உடனே அடுத்தவங்களை தான் என்ன பண்ணி பார்க்கணும், யோசிச்சு பார்க்கும். அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, தன் தன் கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். கடைசி ஆதார வசனத்துக்கு வந்தரலாம், வாசிங்க. சங்கீதம் 139:23-24.
தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அதனாலதான் தேவன் சொல்லிட்டாருங்க சங்கீதக்காரன் மூலமா, தேவனே அவர்களை ஆராய்ந்து அவர்கள் இருதயத்தை அறிந்து கொள்ளும், அவர்களை சோதித்து அவர்கள் சிந்தனை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி அவர்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் அப்படியா என்னை. இதுல நம்ம யாரையுமே மைண்ட்ல நினைக்க வேணாம். இந்த சத்தியம் கொஞ்சம் நம்ம கேட்டிருக்கோம் ஆரம்பத்துலேயும், ஒரு அருமையான சத்தியம் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கூட நம்ம கேட்டோம். சரிங்களா? இதில் வேறு யாரையுமே நம்ம மைண்டில் யோசிக்க வேணாம். தேவனே தயவு செஞ்சு என்ன ஆராயிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, ஏன் இருதயத்தை அறிஞ்சு கொள்ளுங்க, என்ன சோதிங்க, ஏன் சிந்தைகளை அறிஞ்சுக்கோங்க, வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்கான்னு பாருங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா. எத்தனை எண்ணெய்? 6 எண்ணெய் இதில் இருக்கு. சரிங்களா? அப்போ எண்ணெய் ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொண்டு, என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொண்டு, என்னிடத்தில் உண்டு என்று பார்த்து என்னை நடத்தும். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, வரும் வருடத்தில் நாம் இன்னும் கூட தேவனுக்கு பிரியமான ஓட்டம் ஓடுவதற்கு, இன்னும் நம்முடைய பலியின் ஜீவியத்தை தேவனுக்கு பிரியமான வகையில் செல்வதற்கு தேவன்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த அருமையான பிதாவாகிய தேவனுக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், இந்த அருமையான கன்வென்ஷன் கமிட்டியினருக்கும், அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.